ஓம் சிவாய நமஹ. சைவம் தாத்தாவின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவிளையாட புராண சொற்பொழிவு. வழங்குபவர் சிவ திரு பிரபாகரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
1300 ஆண்டுகள், 1600 ஆண்டுகளுக்கு முன்பு எங்க அம்மா மூத்த திருப்பதிகம், ஒன்று நட்டபாடை, மற்றொன்று இந்தளம், இது ரெண்டையும் எடுத்துக்கிட்டாங்க. ஞான சம்பந்தம் முத முதல்ல சோழருடைய சிவன் என்பது அம்மா போட்ட அந்த பதிக பெருவழியிலே பன்னிசை பாடினார். சோழருடைய சிவன் மூத்த திருப்பதிகம், மற்றொன்று இந்தள பண்ணில் அமைந்தது, அதை சுந்தரர் எடுத்துக்கொண்டார். பெரியவங்க போன அம்மா போட்ட பிச்சை. காரைக்காலமையார் பாடினார். அவங்க பாடி காட்டின பிறகு பாட வராதுன்னு யாராவது சொன்னாங்கன்னா இன்னும் தாய் பாடி காட்டினருக்கா தாய் வழிய நம்ம போக வேண்டாம், தாய்க்கு பிறந்த பிள்ளைகள் இல்லையா. பெருமானுடைய பெரும்புகளை அந்த அம்மா பாடி காமிச்சாங்க. அறவா நீ ஆடும் போது உன்னுடைய அடியின் கீழே சும்மா உட்கார்ந்துருக்கிறது இல்ல, சும்மா உட்கார்ந்துருக்கிறது பாடணும். அதனாலதான் உங்களை கொஞ்சம் பாட சொன்னேன் இன்னைக்கு. ஏன்னா அவங்களுக்கு அந்த பாடுகிற உணர்ச்சி இருக்கிறது, அந்த உணர்ச்சிகளை நீங்கள் பெருக்கிக் கொள்ள வேணும். நல்லா ஓடுவார்கள், பாட தெரிந்தவர்கள், அவர்கள் அழைத்து ஒரு அரை மணி நேரம் கால் மணி நேரம் கேட்கணும். இந்த ரெட்டை ஓட்டம் இருக்கு பாருங்க, அந்த குருதி ஓட்டத்தினுடைய வேகம் அடங்கும். வேகம் கெடுத்தல், வேகம் கெடுத்தாண்ட வேந்தன் அடி. இந்த வேகம் என்பது மனோவேகம், வாயுவேகம், எத்தனையோ வேகங்கள் இருக்கு. அத்தனை வேகங்களுக்கு அடிப்படையாக இருக்கிறது தன்முனைப்பு. அந்த தன்முனைப்பு அடங்கி நல்ல இசை பாடுகிற போது கேட்கணும். கேட்கிற போது இது அதுன்னா விமர்சனம் பண்ணக்கூடாது, நன்றாக பொருளை கேட்டு அதுல பலகாலம் கேட்ட பிறகுதான் உங்களுக்கு அதனுடைய நுட்பம் தெரியும். அந்த நுட்பங்கள் இசையில ரொம்ப நுட்பங்கள் இருக்கு. என்ன வேணாலும் செய்யலாம், உயிரையும் வளர்க்க முடியும், பயிரையும் வளர்க்க முடியும். உயிரை மீட்டு தந்தது இசை, அதை வச்சுங்க. போன உயிர்களை எல்லாம் மீட்டு தந்தது இசை. அந்த குளத்துல தண்ணி கிடையாது, இருந்த முதலை இல்ல, உண்ட பாலன் இல்ல. கரைக்கால் முதலையை பிள்ளை தர சொல்லு காலனையே, இப்படியா வசன நடையில பேசினார் சுந்தரம் சாமி. அழகாக போய் அந்த குளக்கரையில நின்று பெருமானை நினைந்து இசையினால் பாடினாரு. அந்த குளம் நிறைந்தது, நீர் நாளை நிறைந்தது. எப்படி அகத்துல இன்பம் நிறைகிறதோ அது போல நீர் நிறைந்தது. அதுலிருந்து முதலை வந்தது, அந்த முதலையிலே வளர்ந்த பிள்ளை வந்தது. இசையினாலே முடியாது, ஒன்றும் கிடையாது. இசையினாலே பயிர் வளர்க்கலாம் இன்றைக்கு ஆராய்ச்சி பண்ணுகிறார்கள். அன்றைக்கு அருமையான இசை பாடினதுனால சூழ இருக்கக்கூடிய மிகச்சிறந்ததாக இருக்கிற வளப்பம் இருந்த வயல்கள் எல்லாம் தானாகவே உரம் போடாமே வளர்ந்துருக்கு. அதனால தான் சொன்னார், சிறைவான் புனத்தில்லை சித்தம் பலத்தும் என் சிந்தையுள்ளும் உறைவான். மணிகா சமத்துல சிறைவான் புனத்தில்லை சித்தம் பலத்தும் என் சிந்தையுள்ளும் உறைவான். ஒன்று சிதம்பரத்தில் இருக்கணும், அல்லது என் உள்ளத்தில் இருக்கணும். எவ்வளவு நிச்சயம் பாருங்க. உயர் உறைவான் உயர் மதில் கூடலில் ஆய்ந்த ஒன் தீன் தமிழின் துறைவாய் நுழைந்தனையோ. ஒன் தீன் தமிழின் துறைவாய் நுழைந்த நல்ல இயல் தமிழ்ல பாடம் கட்டியா, அல்லது ஏழிகை சூழல் புக்கோ, நல்ல சங்கீத சபாவுக்கு போயிட்டியா, ஏழிகை சூழல் புக்கோ இறைவா தடவரை தோற்று என்கோலாம் பூந்து எய்தியதே. ஒரு பெருவீரன், இளைஞன், மலை போன்ற தோழவுடையவன், அப்படியே மெலிஞ்சு கிடக்கிறான், தோல் குந்தி சுமந்தி அப்படி கிடக்கிறான். நந்தன் பார்த்தா நீ என்னப்பா, அவனுக்கு வேற நினைப்பு வரல. ஒன்று மதுரையில போய் தமிழ் படிக்கிற தியாகராசர் கல்லூரியில் போய் சேர்ந்துட்டியா, அல்லது இசை ராஜா முத்தையாமன்றத்துக்கு போய் இசை கற்றுக்கொள்ள அறிஞ்சிட்டியா, பன்னிசை ஏன் தோல் சும்பி போச்சுன்னு. அவரு வந்து ஒரு பெண்ணை கண்டு மயங்கி அந்த வருத்தத்தில் இருக்கிறார். ஓமை சொல்றாரு, இந்த ரெண்டு நாள் தான் தோல் வெளியும், நீ பெரிய ஆடவர்கள் பெருவீரன், வலிமையும் தோற்றமும் உடையவன், இந்த தோற்றம் தோல்னால தெரியும். உன் தோல் வெளிவுக்கு காரணம் ஒன்று, தமிழ் படிக்க ஆரம்பிச்சிருக்கணும். அதனால தமிழ் படிச்சவங்க எல்லாம் கொஞ்சம் வீக்கார் பண்ண நினைச்சிடாதீங்க. இசை பட்டவங்களும் ரொம்ப நொய்மையா இருப்பாங்க, ரொம்ப நுட்பமா இருப்பாங்க. வலிமை வடிமை உடம்புல இருக்காது, ஆனா உள்ளத்துக்குள்ளே இருக்கும். ஏன்னா வல்ல ஒரு பொருளை அவர்கள் ஏற்றுக்கொண்டதுனால தங்களுடைய உடல் வலிமையை அவர்கள் இழந்து விடுகிறார்கள். மதுரை மணிகர்லாம் அப்படி அருமையான மதுரையிலிருந்து எம்எம் தண்டபாணியெல்லாம் இங்க இருந்து கற்று பெரிய ஆளானவர். எத்தனை பேர் மதுரையிலிருந்து, மதுரை இசைக்கு இருப்பிடமாக இல்லை என்று பலர் சொல்வார்கள். தஞ்சாவூர் தான் இசைக்கு இருப்பிடம். மதுரை சங்ககாலத்துக்கு முன்னே இருந்து இன்று வரைக்கும் இசைக்கு இருப்பிடமாக இருக்கிறது. இசை வளர்ச்சியில் மதுரையினுடைய பங்கு மிகப்பெரிய தொடர்ந்த பங்களிப்பு செலுத்தியில் இடைக்காலத்தில் வந்திருக்கு. சம்பந்த பெருமான் இந்த மதுரையில வந்து இசையினாலே தான் வென்றார். தமிழினாலே வென்றாலும் இசை தமிழாலே வென்றார். அவர் பாடிய 21 பண்கள்ல ஏறத்தாழ 11 பண்புகள் மதுரையிலே சிறப்பாக வல்லமை காட்டி இருக்கிறது. இதெல்லாம் எண்ணி பார்க்க வேண்டும். இசை மதுரையிலே என்ன செய்தது? இன்றைக்கு இருக்கிற பெருநிலைக்கு வெற்றித்தானமாக இசை இருந்திருக்கிறது. வெற்றியை தருகிற வல்லபம் அந்த இசைக்கு இருந்திருக்கிறது. ஆனால் தான் முதலே சொன்னேன், மண்ணின்றி உண்கொடுக்கும் மணிகண்டன் மருமம் இடம் என்ன செய்வது? கீதத்தை மிக பாடும் அடியார்கள் புதியாக. இந்த பாட்டையால் நீ கொஞ்சம் பாடி வேணும். இந்த பாட்டையால் ரொம்ப பாட்டு பாட வேணும். இந்த பாட்டு மட்டும் கீதத்தை மிக பாடும் கீதத்தை மிக பாடும் அடியார்கள் புதியாக. அடியார்கள் புதியாக பாதத்தை தொழ நின்ற பரஞ்சோதி பயிலும் இடம் நெருக்கி அடிச்சு நம்ம பக்கத்துல ஆண்டவன் உட்கார்ந்து இருக்காங்கிற உணர்வு வரணும். பரஞ்சோதி பயில் மேடம் பக்கத்துல வந்து உட்கார்ந்து இருக்காங்க சாமி. பாடத்தை தொழ நின்ற பரஞ்சோதி பயிலும் இடம் வேதத்தின் மாதிரத்தான் வெண்மனலே சிவமாக போதத்தால் பயிபட்டான் உள்ளிருக்கு வேளூரே ரொம்ப நன்றி. இங்க பெருமான் குறியாக இருக்கிறான் என்று நான் அடியன் கருதுகிறேன். அதம் பெருமான் எங்கே எப்படி கூப்பிட்டாலும் இசைக்கு ஓடி வருவான். ஏமநாதன் வந்தான், இந்த இசை இதே மாதிரி இசை, அது செவ்விசை தான், நல்ல இசை தான், ஆனால் பக்தியோடு கலவாத இசை, கனத்த தத்துவமுற்ற இசை, அகங்காரத்தினாலே பாடுவது. நினைத்ததனையில் தவறாமல் நிலைத்த புத்திதனை பிரியாமல் கனத்த தத்துவமுற்று அழியாமல் கதித்த நித்திய சித்தி அருவாயே. மறித்தர் பக்தர் தமக்கு எளியோனே. இந்த எளிமையாக எப்ப வருவான்னா பெருமானுடைய திருவடியில இசை பாடினா மிக எளிமையாக வருவான். நீலங்கள் மேகத்தின் மயில் மீதே நீ வந்த வாழ்வை கண்டு அதனாலே மால் கொண்ட பேதை குண்மணனாரும் மா தங்கு தாரை தருளாயே. எப்படி என்ன வேணுமோ அத்தையும் இந்த இசை பாட்டு நமக்கு தருங்கிற நம்பிக்கை திருமுறைகளினாலே சாதிக்கப்பட்டிருக்கின்றன. அடியாரனுக்கு காவல்கார பெருமானாக பெருமான் எப்ப இருப்பான் என்று சொன்னால், சம்பந்தனுடைய திருவடிகளை சம்பந்தனுடைய நற்றமிழை நல்லிசையை எவர்கள் பாடுகிறார்களோ அவர்கள் பக்கத்தில் மிக எளிமையாக வந்து நிற்கிறான். முன்னடைந்தான் சம்பந்தன் மொழிபத்தும் இவை வல்லார் பொன்னடைந்தார் போகங்கள் பலவடைந்தார் புண்ணியரே அவரே சொல்கிறார். எம்பந்தம் என்று சம்பந்தனுடைய திருவடிகளை பற்றிக் கொண்டு அவன் பாடிய பாடல்களை பாடினார். வெறுமனை கும்பிட்டு போகக்கூடாது, அவர் காட்டின வழியிலே இசை பாட வேண்டும். அப்படி பாட்டினா அதுதான் எழில் ஞான பூஜை. அதனால்தான் ராஜராஜ சோழன் காலத்தில் தேவார தேவரனே ஒரு திருமூர்த்தி வச்சிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி பாடுறது சாமி இருக்கு பாடுற அழகாம் பாடுறதுக்கு நிபந்தனைகள். கண்ணு தெரியாத குருடர்கள் திரு ஆமாத்தூர்னு விழுப்புரத்துக்கு பக்கத்தில் ஆமாத்தூரம்மானே அமாத்தூரம்மானேன்னு அந்த கண்ணு தெரியாத குருடர்கள் பன்னிசை பயிற்சி பெற்று திருப்பதிகங்கள்லாம் விண்ணப்பிக்கிறதுக்கு அவர்களை கைபிடித்துக் கொண்டு வழிகாட்டுகிறவர்கள் ஊட்டுவார் சமயக்காரர்கள் வேணுங்கிற இதெல்லாம் செய்து அவங்களுக்கு எல்லாம் சேர்த்து நிபந்தனைகள் ஆக்கி சோழர்கள் காலத்தில் இந்த பாடுவார் கூட்டத்தை மிக பெருகிய அளவிலே பெருக்கியிருக்கார். அதனால்தான் சொன்னார் சுந்தரமூர் சுவாமிகள் திருக்குறுகாவிற்கு போற போது பசியோட போனாரு கொதிச்சோட வச்சுக்கிட்டு பாடுவார் பசி தீப்பாய் பரவுவார் பிணி களைவாய் என்னென்ன துன்பங்கள் இருந்தோ அத்தனை நீக்குவாராம். ஓடு நன் தலனாக உன்பலி குழல்வானே நீ கையில ஓட்ட வச்சிட்டு எல்லாருக்கும் பிஞ்செடுக்கிற நீ பாடுவார் பசி தீர்ப்பாய் பாடுகிறவர்களுக்கா பரம என்ன வேலையும் செய்யறதுக்கு தயாரா இருக்கிறான். கச்சூர் ஆலக்கோயில் 12 மணி வெயில்ல உச்சி காலத்துல சாமி தரிசனம் பண்ணிட்டு வெளியில வருகிறார். பரிசாரகர்கள் வரல பசி ஒன்று ராஜா வீட்டுல வளர்ந்தவர் உயர்ந்த பசி இல்லாத குருக்கள் வீட்டுல பிறந்து எந்த விதமான வளம் இல்லா குறைவில்லாத வளம் நிறைந்த அரசர் வீட்டுல நரசிங்க நாடுவாழ் நரசிங்கர் முனைய வீட்டுல வளர்ந்தவர் ஒரு துன்பமும் அறியாதவர். அந்த 2 வருஷத்துக்கு அவர் போட்டு பாடாப்பட்டு கேட்டதெல்லாம் கொடுத்தும் அவர் நெய்ய வச்சுட்டாரு. 16 to 18 வயசுக்குள்ள அந்த பெருமாள் பட்டினியோட இருக்கிறான்னு சாமி வந்து ஒரு அந்தனருடைய வந்து நீரு பசித்துக்க சமயக்காரெல்லாம் வரல கூடவே பரிசனங்கள் எல்லாம் வருவாங்க. இருந்தாலும் இது நான் போய் சாப்பாடு கொண்டாரு எங்க போறாரு அந்த கச்சூர்ல இருக்கக்கூடிய செல்வர்களுடைய செழுமணிகள் தோறும் போறாரு. ஒரு வீட்டுல ரசா ரொம்ப நல்லா வைப்பாங்க அங்க போய் ரசம் வாங்கினாரு. ஒரு வீட்டுல பொரியல் நல்லா வைப்பாங்க அங்க போய் வாங்கிட்டு வந்தாரு. இப்படி ஒவ்வொரு வீடுகள்ல யாராருக்கு என்னென்ன சமையல் தரமுடைய பெண்கள் அந்த வீட்டுல இருக்கிறாங்க செல்வர்களா இருக்கிறாங்களா வளமா சமைச்சிருக்காங்களா தேடி 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 ஒவ்வொரு ஹோட்டல இருந்து சாமான வரவழைக்கிற மாதிரி எல்லாத்தையும் உயர்ந்ததையெல்லாம் வரவழைச்சு சாமி தூள் சாப்பிடுனாரா எப்படி பாரு பாடுகிறவருடைய பசி தீர்ப்பார் பன்னிடை இசை ஒப்பாய் பழத்தினில் அந்த சுவை ஒப்பாய் கண்ணிடை மணி ஒப்பாய் மண்ணிடை அடியார்கள் மனத்து இடர் வாரானே இந்த ஏமநாதன் என்பவன் சிறந்த இசைய வரகுல பாட்டினுடைய செவியில வாட்டு மகிழ்ந்து அவன் வரிசை தந்து அழகாக தங்குவதற்கு அரமணை மாதிரி ஒரு இடத்தை கொடுத்து தங்க சொல்றான். பெரிய கூட்டத்தோட வந்திருக்கான் ஒரு ஆளா வரல சங்கீத விட்டுவாங்க தனியா வந்தா மதிப்பு இருக்காது. இயல் புலவர்கள் எல்லாம் கூட்டத்தோட வரக்கூடாது இயல் வல்ல புலவர்கள் கூட்டத்தோட வரக்கூடாது. சங்கீதக்காரனோட நாடகக்காரர் அதிக கூட்டம் ஒரு ரயில் பூரா பாலாமணி ஸ்பெஷல் வருது அந்த காரணம் யாருக்கும் தெரியாது பாலாமணி ஸ்பெஷல் பாப்பா எவ்வளவு புகழோட இருந்திருக்கிறாங்க எத்தி கிட்டப்பா அம்மா கொடுமுடி அம்மா இத்தனை பேர் இத்தனை பேர் மதுரை மண்ணில் இப்ப இசை கேட்கறதுக்கு இடமே காணும் சபாக்களுக்கு எங்க போடுறது நம்ம மாதிரியா சாமி தெருத்தோரம் கச்சேரி நடக்கும் இப்ப கதாகாலட்சம் நடக்கும் ஆடல் பாடல் எல்லாம் போச்சு எல்லாம் பெட்டிக்கு முன்னாடி உட்காந்துருக்கான் அவன் காடுறதுதான் பார்க்கணும். ஆக மனம் சுருங்கி போச்சு பறந்துபட்ட என் அலங்களாகிய அறிவுகள் விரிவதற்குரிய மார்க்கம் இல்ல நுகர்வு கலாச்சாரம் ஆயிட்டு இருக்க தவிர அந்த இறைநிலையை அனுபவிக்கக்கூடிய தேவார கொச்சிகள் ஆவணி மாசத்தில் எத்தனை பேர் வரும் விடிய விடிய பண்றாரு இங்க சாமி ஏமநாதனை பார்த்து வரவண வாழ்ந்தே நீ போயிரு அப்படின்னு சொல்லிட்டு பானபட்டனை கூப்பிடுனர். பானபட்டன் வணங்கி நின்றான். அப்பா வடநாட்டுல இருந்து ஒரு ஆள் வந்திருக்கிறான், அவன் ரொம்ப செம்மாந்து இருக்கிறான், அவனை நீ வெற்றி கொள்ள முடியுமா? வெற்றி கொள்ள முடியுமான்னு ஒரு சொல்லு. அப்ப சொல்ற தென்னவர் பெருமை, இதுதான் நான் நினைக்கிறேன், இந்த பாட்டை தான் இன்னைக்கு படிக்கிற போது நினைச்சுக்கிட்டேன். தென்னவர் பெருமை யான் உன் திருவலனும் திரு உளவலனும் உள்ள வலிமையினாலும் என் மேல வச்சிருக்க நம்பிக்கையினாலும் கூடல் முன்னவன் அருளும் ஊற்று முயற்சியான். உன்னுடைய என்ன வலு இறைவனுடைய திருவுருள் ரெண்டும் எனக்கு கொடுக்கிற முயற்சியினால நான் பாடி வெல்வேன். நானும் அடியன் திருவிழாபுரத்தை சொல்லி முடிப்பேன் என்று உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அம்மா வச்சிருக்கிற நம்பிக்கை அந்த வலிமை. பெருமான் எனக்கு தந்திருக்கிற என் பொருட்டு என்னுடைய தகுதிக்கேற்ப தந்திருக்கிற திருவுருள், அதனால் விளைகிற முயற்சினாலே உங்கள் முன்னே சொல்லுகிறேன். தவிர என்னுடைய அறிவு நலத்தினாலோ என்னுடைய ஆற்றலினாலோ நான் சொல்லுகிறேன் என்று கவி கொள்ள வேண்டாம். தவறுகள் இருந்தா என்பால் நன்மைகள் இருந்தா உங்களுடைய முன்னிலை என்று நான் உங்களுக்கே இப்பொழுது சமர்ப்பிக்கிறேன். அத பானவத்தன் சொன்ன முன்னவன் அருளும் ஊற்று முயற்சியான் முயன்று பாடி, என்னாலும் எவ்வளவு முடியுமா மேக்சிமம் சொல்லலாம், முயன்று பாடி அன்னவன் விருது வாங்கி அவனை வீடு அளிப்பேன். அந்த இறைவனுடைய திருவருளினாலே இருக்கக்கூடிய அந்த திருவருள் வல்லமையினால வரக்கூடிய உள்ள திணிவு இருக்கு பாருங்க, அதுதான் வேணும். நாம் ஆர்க்கும் குடியல்லோ, ஏன் கோமார்க்கே நீள ஆளாய் கொய்மலர் சேவடியே குறுகினோம். அது பெருமான் தடுக்கிற திருவடி தடுக்கிற வலிமை. அந்த நாளைக்கு இப்படி சொல்ல முடியுமா யாராவது, நான் வீடு அளிப்பேன் என்று சொன்னார். சரி பாப்பா ராஜா உத்தரவு வந்துட்டாங்க சொல்லிட்டானே தவிர கவலை வந்து நேர பெருமானுடைய சன்னியாசத்துக்கு போனான். வேற எங்க போவார்கள், எந்த நிலையில இருந்தாலும் யார் எவ்வளவு பெரியவர்களா இருந்தாலும் இறைவனை முடியாத போது இறைவனுடைய முன்னிலைக்கு தான் போகணும். ஏன்னா இந்த ஏமநாதனுடைய மாணவர்கள் ஊரு பூரா சுத்தம் அந்த விளம்பரம் இருக்கு பாருங்க, அந்த காலத்துல ஜாஸ்தி 10 பேரை கூட கூடியிருக்க மாட்டான், போஸ்டர் 2000 அடிச்சிருப்பான். பார்க்கிறோம் இல்லையா, 10 பேர் கூட இருந்து கேட்டுக்க மாட்டான், அவன் பாதி பாதி எழுதி போடுவான், அவன் ஏனவர் ஆனவன் நடத்துவான். அதுக்கு பாத்தீங்கன்னா விளம்பர உலகம் இப்படி நடந்துடாம ஒருத்தனும் போய் கேட்டிருக்க மாட்டான், பார்த்திருக்க மாட்டான். அப்படி நடந்ததாம பேப்பர்ல வரல பார்த்துட்டு இவன் பாட்டு சொல்லிக்கிட்டே இருப்பான், ஆகா அப்படின்னு சொன்னாரு அப்படின்னு சொன்னாரு. ஆக உலகத்துல அந்த காலத்துல இந்த விளம்பர டெக்னிக் மகாவித்வான் பொன்சாமி உள்ள மதுரையில் உள்ளவர் எப்போ அவர் போனா வந்து கூட்ட மாதிரி மலர் தேனு மண்டு கூட்ட மாதிரி வரும். இருந்தாலும் கூட தான் உற்சாகம் பெறுவதற்காக ஒரு 10 பேரை கூட கூட்டிட்டு போவாராம். இசை வல்லவர்கள கூட்டிட்டு போய் உட்கார வச்சு அந்த சாப்பாடு எல்லாம் போட்டு அவங்க கொடுக்கிற அந்த உற்சாகத்துல அன்னைக்கு ரொம்ப பிரமாதமா வாழ்த்துவாராம். அவருடைய வாழ்க்கை கடைசி வரைக்கும் அவர் சம்பாதிச்சதெல்லாம் என்ன பண்ணாருன்னா, இந்த கூட இருக்கிறவங்க சாப்பாடு போட்டு எந்த வித்வான மாதிரி செய்ய மாட்டான், அருண கூட கூட்டு போக மாட்டான், அடுத்த மட்டும் ஏதாவது வெத்தலை காம்பு கூட வாங்குவான். வெத்தலை வாங்குறது இல்ல, வெத்தலை காம்ப வாங்குறது. அதுல கொஞ்சம் சுண்ணாம்பையும் எடுத்து கொடுங்கம்மா, அப்புறம் கொஞ்சம் குடிச்சுதான் நல்ல வெத்தலையா இருக்குமே உங்கள்கிட்ட இருந்து வெத்தலை வாங்கி கொடுத்து. சங்கீதத்துவனுடைய பழக்கம், சங்கீதத்துவன் தப்பா நினைக்க கூடாது, நான் பார்த்ததே என்னுடைய இதெல்லாம் மீறி வந்து பெருமானுடைய திருவுருள நிக்கிறதுங்கிறது பாருங்க, அது ரொம்ப கஷ்டம். இன்னும் எத்தனையோ பிறவிகள்ல நமக்கு அதெல்லாம் திட்டிக்கணும். அங்க பெருமானுடைய அருள்வரத்தினால வெல்வேன் வந்துட்டான். அங்க மாணவர் எல்லாம் வந்து வீடு பேசுறாரு, எங்க வாத்தியார் மாதிரி யாராவது உண்டா, வயிற்றுல புளிய கரைச்சு விடுவான், நாளைக்கு அதை பாடப்படாது இந்த பாடப்படாது. பாடி ஜெயிக்கிறதுங்கிறது ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு 100-120 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சங்கதி. சிவகங்கையில மகா பெரிய வைத்தி சின்ன வைத்தின்னு ரெண்டு பேரு, உவேசாமி இருக்காரு இதெல்லாம் சின்ன வைத்தி பெரிய வைத்தி அண்ணன் தம்பி ரொம்ப பிரமாதம், எவ்வளவு அவங்க முன்னாடி யாரும் பாட முடியாது. கல்லட்டக்குறிச்சியில திருவாரூர் ஆதரித்து சின்ன பட்டம் மேலகரம் சுப்பிரமணிய இருக்கிற போது மழவராயன் சொல்லி மழவைன்னு சொல்லி தஞ்சாவூர் ஜில்லாவில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமத்துல ராமசாமி சிவம் மகாவித்யநாதன் வைத்தியநாதன் ரெண்டு பேர் அண்ணன் தம்பிங்க, அப்படி சன்னமான குரல். அவங்க அழைச்சிட்டு அங்க வந்திருந்தாங்க, இந்த மேல சுப்பிரமணிய பாட கேட்டுட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு நாளைக்கு பாடுங்கிட்டாரு. இங்க டாம்பு வான்களா உட்காந்துருக்காங்க, அது பெரிய வைத்தி சின்ன வைத்தி அவங்க என்ன சொல்றாங்களோ அவங்களுக்கு அப்பதான் அவங்கள பாட சொல்லணும். பாடுறதுக்கு சான்ஸே கொடுக்க மாட்டான், இடமே கொடுக்க மாட்டான். யாராவது உற்சவத்துல போனீங்கன்னா எவ்வளவு பெரிய சிபாரிசு வேணும் தெரியுமா உங்களுக்கு, சாதாரண மேடை ஏற்றிட மாட்டாங்க. அங்க வந்து இவரை பாட சொல்லணும்னு நினைக்கிறார். அப்ப பெரிய வைத்திய பார்த்து இந்த வைத்தியநாதன் உங்க பேர் உள்ளவன், பெரிய தேசிகர், எல்லாருக்கும் சம்பாதனை கொடுக்கக்கூடியவர், அவரும் கூட கலைவல்ல முதல்வர்கள் ரொம்ப மரியாதை நடந்துட்டு உங்க பேர் உள்ளவர், இங்க பெரிய வைத்தி, இவரை பார்க்க சின்ன வைத்தி ஆட்சி அவர் பண்றாரு, இவரு சின்ன பொடி பையன் வந்து இங்க பேசுறதாரு பாடுற அவரு இல்ல உங்களுக்கு பாடுங்க. அப்போ அவர் சொன்னார், இங்க பாடணும்னா நாங்க பாடின பிறகு அதுக்கு ஈடு கொடுத்து பாடணும். சரி, அப்ப சொன்னார் அவரு, நீங்க பாடினது அவர் வாங்கி பாடிட்டா அவர் பாடலாமா? பாடலாம். சரி, அது சரி, அவங்க பாடினது நீங்க வாங்கி பாடுறது, அதான் உங்களுக்கு குட்டியை போட்டாரங்க. நீங்க பாடினாலும் அவர் பாடினா வல்லாளன் ஆயிட்டாரு, அவர் பாடுறாரு பின்னாடி, அதை நீங்க பாடணும். அதுக்குதான் வந்து போடுறது பல்லவி மேடம் போடுறது. ஒரு பெரிய வித்வான் வெளியூர்ல இருந்து வந்தாலும் வச்சுங்க, உள்ளூர்காரர் முதல்ல வாசிக்கணும், வாசித்த பிறகு அவர் வாசிக்கணும். வெளியூர்காரர் வாசித்த உள்ளூர்காரர் வாசிக்கணும், உள்ளூர்காரர் வாசித்த வெளியூர்காரர் வாசிக்கணும். அந்த காலத்துல அப்படியே போட்டி ஒரு பண்ணாரு பெரிய வைத்தி, உடனே இன்னும் ராகம் தெரிஞ்சு பாடிவிட்டார். யார்? சின்ன வைத்தி, சின்ன பிள்ளை. அப்புறம் நீங்க பாடுங்க, எது வேண்டாம் வேண்டாம்னாங்க. இந்த சொன்ன உடனே இவர் போனார் ஒரு மிக சக்கரவாகம்னு ஒரு ராகம், அது அந்த காலத்துல பழக்கம் கிடையாது. இப்ப பல பல ராகங்கள் வந்துருச்சு, நினைச்சல் நினைச்செல்லாம் பாடுறாங்க. அந்த காலத்துல சக்கரவாகம் பாட தெரிஞ்சவங்க யாரும் கிடையாது, உருப்படியும் கிடையாது. அந்த சக்கரவாகத்தை ஒரு விநியாசம் பண்ணா என்ன ராகம்னு ஒருத்தருக்குமே தெரியல. அதாவது சங்கீதத்துல பயமுறுத்தணும்னா ஒண்ணும் தெரியாத மாதிரி பண்ணிவிடணும், மற்றவங்களை அனுபவிக்க விடாம அறிவுபூர்வமா கொண்டு போயாச்சும். நமக்கு என்ன ராகம் தெரியுது, என்ன தாளம், அது பத்தி எல்லாம் கவலை கிடையாது. மனம் ஒன்றிட்டா அதான் இசை. அப்படி விட்டா வித்வான் இல்லவன். மனம் ஒன்ற மற்றவர்களை லயிக்கும்படியா செய்யறதுதான் பெரிய இசையினுடைய தன்மை. ஆண்டவனத்துல லயிக்கிற மாதிரி ஆலயம் மாதிரி இசையில லயிக்கணும். அது என்ன ராகம், என்ன தாளம், மிரட்டக்கூடாது. ஜனங்கள் இந்த மிரட்டுறதுனாலே ரொம்ப பேர் பாடாம ஓடி போனாங்க. இதெல்லாம் வேண்டாம். இந்த வாத்தியார் பாட்டு சொல்லி கொடுக்குற வாத்தியார் வந்து பயமுறுத்துற பயமுறுத்துல. அப்பா 32 வயசு வரைக்கும் சங்கீத பக்கம் போகாம இருந்தேன். எங்க வாத்தியார கூப்பிட்டு வாப்பா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, வா வா கூப்பிட்டு கூப்பிட்டு சொன்னேன். அப்ப கரடு மட்டும்தான் சாரிகிறோம். அந்த அருள் வந்து ஆசிரியருடைய அருள் இருக்கு பாருங்க, எழுதி இருக்கு பாருங்க. அது நமக்கு எல்லா வகையான கலைஞானங்களும் கொடுக்கும். அனுபவிக்க நம்ம பாடணும் தொழில் செய்யணுங்கிறதுலாம் கிடையாது. அடுத்தவங்க என்ன பாடுறாங்க அதை அனுபவிக்கிறதுக்கு நமக்கு தெரியணும். நல்ல ஓவியம் தீட்டி இருக்கு, அது என்ன அழகா வரைய வரைஞ்சிருக்கிறாரு, அதுல என்ன தத்துவ பொருள் இருக்கு, அதை பார்க்கணும். கலைகளை வந்து அனுபவிக்கிறதுக்கு தான் நாம கலை வல்லாறு ஆகணும்னு நினைக்கிற கலை உணர்ச்சி இருந்ததுன்னா பல சிலர் கலைஞர்களை நம்ம மதிக்க முடியும். நல்ல தமிழ் அறிவு இருந்ததுன்னா கவி பாடணுங்கிறது இல்ல, ஆக்கி பருமான கவிஞராக படிச்சு விட்டு நான் கவி பாடணும் இல்ல, நல்ல கவிகளை அனுபவிக்கிறதுக்கு எங்க பிரித்து படிக்கிறது, என்ன பொருள் நலம், இதெல்லாம் நூல்களை கற்றுக்கொள்றதுனால நாம அனுபவிப்பதற்கு, அடுத்தவங்களை மிரட்டுறதுக்காக இல்ல. அந்த பிள்ளைகள் மாணவர்கள் மிரட்டின மிரட்டல பெரிய வைத்தி இருக்கீங்க, சின்ன வைத்தி இருக்கீங்க, இவர என்ன வைத்தியன்னு சொல்றது. மூணாவது வைத்தி வந்தாச்சு, பெரிய வைத்தி சின்ன வைத்தி, இவர் அவரே சொன்னார் மகா வைத்தியன். இந்த மாதிரி எல்லாம் பெரிய ஞானிகள் ஜாம்பவானிகள் இருந்த நாடு, அதுக்கு பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பே இந்த பாணபத்தன் ஏமநாதன் எல்லாம் இருந்தாங்க. இந்த ஏமநாதன் மாணவர்கள் வந்து பண்ணர் இத பார்த்துட்டு படோரபத்தை பார்த்துட்டு இவருக்கு பாணபத்தருக்கு இந்த பையன்களை இப்படி பாடினா அந்த ஆள் எப்படி பாடுவான் சாமி கிட்ட போறாங்க. போய் சொன்னார், மையானையமிடத்தினானே மதுரை நாயகனை வந்திட்டு. அங்க கண்டத்துல மைய வச்சிருக்காரு, ஆளாள கட்ட வச்சிருக்காரு. மையானையமிடத்தினானே மதுரை நாயகனை வந்திட்டு, ஐயனே ஐயனே ஐயாயன வேதங்கள் ஆண்டு அகண்ட நுண்ணியன் ல்லதில்லை மற்றோர் பத்து வஞ்சனேன் பொய் கலந்ததல்லதில்லை மணிகர் ஐயனே அடியேற்று இன்று உன் அருள் துணை செய்யல் வேண்டும். உன்னுடைய துணை எனக்கு வேணும் சாமி. ஆனால்தான் முருகன் துணை, கர்ப்ப விநாயகர் துணை, மீனாட்சி சுந்தரேஸ்வரர் துணை எல்லாம் போடுறதுக்கு எடுக்கல இல்லை, உள்ளபடியே வேண்டிக் கொண்டா துணையாக வருவான். அவன் அவன் ஒரு துணை இல்லாதவன், ஒரு யாரையும் வேண்டாத கூட்டு ஒருவரையும் வேண்டாத பெரியவன் அவன். நமக்கு கூட்டி சேர்ந்துக்கலாம், அவன் பேர்ல வச்சுக்கீங்கன்னா எல்லாம் விளங்கும் விளங்கும். இங்க சொன்னார் செய்யல் வேண்டும் என்று அன்பு தோய்ந்த பொய்யரு மனத்தான். சாமி கிட்ட கூட வழிபாடு பண்றது கூட சில பேரு சொல்லுவாங்க, எனக்கு நீ ஒரு ரூபாய் தந்தீங்கன்னா உனக்கு எட்டனா தரேன்னு சொல்லிட்டு அந்த எட்டனா கொடுக்காம இருக்கிறதுக்கு என்ன ஒன்றோ சாமியிட்டே சொல்லுவான், அதுவே வேற செலவு எடுத்துக்கேன் சாமி, அப்புறம் நாளைக்கு ஒன்னும் ரெண்டு பங்கா தர்றேம்மா, உனக்கு என்ன அவசரம், எனக்கு செலவு ஒன்றுமா. சாமி நேரத்திலையும் போய் கரவு செய்கிறவர்கள் கரவு உடையார்கள் பால் விரவாடார் கிட்ட நெருங்க மாட்டான் சாமி. இங்க சொன்ன பொய்யரு மனத்தான் அன்பு தோய்ந்த பொய்யரு மனத்தான். இத கேட்ட உடனே சாமி உடனே வேஷம் கட்டார், இந்த சாமிக்கு தான் இந்த வேஷம் கட்டுறதுல, அவர் மிகப்பெரிய ஜடாபாரம் உடையவர், அதுக்கு பேரு ஜடாபாரின்னு பேரு. அந்த ஜடை வல்லபம் உடையது, வல்லபம்னா பெருவெற்றி ஆற்றல் உடையது. அந்த தடையினால எத்தனையோ வல்லமைகள் எல்லாம் செஞ்சிருக்காரு சாமி. பெரிய ஜடையை தரித்தவர், ஜடை தரிக்கிறதுன்னா சாமானியம் இல்ல, எங்க தர்மம் சொன்னாலும் ஜடைய இன்னும் வச்சிருக்காங்க, ரொம்ப சிரமம் ஜடைய வச்சுக்கிறதுனா, சிக்கல் இல்லாம வச்சுக்கிறதுக்கு பாருங்க ரொம்ப கஷ்டம். அதோரம் அரைச்சி கழிச்சு போட்டு அது சிக்கல் ஆயிட்டு சிரி பிரிச்சு போச்சுன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப சிரமம் இப்படி இப்படி போயிட்டு இருக்குதான் போயிட்டு. ஆக அந்த ஜடையை தரிப்பதே ஒரு பேராக்கள், அந்த ஜடையினாலே பல நல்லவைகள் செய்வது இருக்கு, அதுக்கு பேர் ஜடா வல்லபம். சாமியினுடைய ஜடை என்ன வல்லபம் எல்லாம் செஞ்சதுன்னு புராணங்கள் வாயிலாக கண்டறிஞர்.